விவிலிய தேடல் திருப்பாடல் 118.
நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன். ஏனெனில் கடவுள் என் பக்கம் இருக்கிறார். எனவே நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு உடன் பிறந்தவர்களும் உறவுக்காரர்களுமா உதவி செய்கிறார்கள்? இல்லையே. மனிதர்களை நம்புவதை விட நான் கடவுளையே அதிகமாக நம்புகிறேன் என்று சிலர் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இதே மனநிலைதான் நாம் இன்று சிந்திக்கும் திருப்பாடலிலும் வெளிப்படுகிறது. நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 118. எப்பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து நிற்க, இனி உயிர் பிழைக்கவே முடியாது என்ற நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரை கூவி அழைத்தேன். அவர் என்னை மீட்டார். எனவே ஆண்டவருக்கு நன்றி என்பதே இத்திருப்பாடலில் ஆசிரியர் சொல்லும் கருத்து. இது பிற கிறிஸ்தவ சபைகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த மார்ட்டின் லூதருக்கு மிகவும் பிடித்த ஒரு திருப்பாடல். என் வாழ்வில் பல்வேறு நேரங்களில் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட நிலையில் இத்திருப்பாடல் ஆசிரியரைப் போன்று நானும் நெருக்கடியில் தள்ளப்பட்டேன். ஆனால் இறைவன் என்னை காப்பாற்றினார். விவிலியம் முழுவதும் எனக்கு பிடிக்கும். விவிலிய செய்திகள் முழுமையுமே வாழ்வாக்கப்பட வேண்டும் என்றாலும் திருப்பாடல் 118 எனக்கு மிகவும் பிடிக்கும். இது என்னுடைய திருப்பாடல் என்று குறிப்பிடுகின்றார் மார்ட்டின் லூத்தர். இத்திருப்பாடல் தனிநபர் அனுபவம் போல தோன்றினாலும் இதை எழுதியவர் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதாக பார்க்க வேண்டும் என விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதோ இத்திருப்பாடலின் சில சொற்றொடர்கள்.
நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவிகொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாயினர். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன்.
இத்திருப்பாடலின் ஆசிரியர் துன்ப வேளையிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். துன்பங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு நல்ல நிலையில் இருக்கும் போதும் அதே நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நமது வாழ்வின் இடர்களிலும் நிறைவிலும் இறைவன் மேல் நமது நம்பிக்கை என்பதே இன்றைய சிந்தனையின் மைய கருத்து. அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க திருச்சபை இவ்வருடம் முழுவதையும் மறைக்கல்வி ஆண்டாக சிறப்பித்து வருகிறது. வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் அடுத்த ஆண்டு 2013 அக்டோபர் மாதம் வரை விசுவாச ஆண்டாக சிறப்பிக்கப்படும் என்று திருத்தந்தை 16 பெனடிக்ட் அறிவித்திருக்கிறார். கத்தோலிக்க விசுவாசத்தை மீண்டும் கண்டெடுப்பதும் புதுப்பிக்கப்பட்ட மனமாற்றத்தோடு உயிர்த்த இயேசுவில் மகிழவும் வேண்டும் என்பதே இவ்விசுவாச ஆண்டின் நோக்கம் என திருத்தந்தை குறிப்பிட்டிருக்கிறார். விசுவாசத்தை மீண்டும் கண்டெடுப்பது என்றால் விசுவாசத்தை இழந்துவிட்டோமா என்ற கேள்வி எழுவது இயல்பே. இன்றைய கத்தோலிக்க விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை கூற விரும்புகிறேன். ரோம் நகரில் கடந்த 3 படித்து வருகிறேன். இங்கு பங்குகளில் பாஸ்கா கால வீடு சந்திப்புக்கு சென்றிருக்கிறேன். அப்போது வீடு மந்திருப்பில் எங்களுக்கு நம்பிக்கையில்லை, எங்களுக்கு வேண்டாம், நான் வேலையாக இருக்கிறேன், நாங்கள் இப்போது வெளியில் செல்கிறோம், முடிந்தால் நாளை காலையில் வாருங்கள், இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற பதில்களை பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கேட்டிருக்கிறேன். இது மட்டுமல்ல, கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பீடம் அமைந்துள்ள ரோம் நகரில் பெரும்பான்மையான கோயில்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. பகல் நேரங்களில் சுற்றுலா பயணிகள் கோவில்களை நிறைக்கின்றனர். இறந்த உறவினர்களின் இறுதிச் சடங்கில் மட்டும்தான் அதிகமான மக்கள் கூட்டங்களை கோவில்களில் பார்க்க முடிகிறது. சிலர் திருவருட்சாதனங்களை பெறுவதற்கு மட்டும் கோவில்களை எட்டி பார்க்கின்றனர். இத்தகைய நிலை ரோம் நகரில் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை வைக்கும் ஐரோப்பிய நாடு முழுவதுமே இதே சூழல்தான் நிலவுகிறது. கத்தோலிக்க விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருப்பினும் 2 மட்டும் கோடிட்டு காட்ட விழைகிறேன். ஒரு காலத்தில் ஐரோப்பிய நாடுகள் கத்தோலிக்க விசுவாசத்தின் தொட்டில்களாக விளங்கின. தெருவுக்கு தெரு மிகப்பெரிய கோவில்கள், சில தெருக்களில் 1 மேற்பட்ட ஆலயங்கள் இருந்தன. 50 முன்னால் நாள்தோறும் ஆலயங்கள் நிரம்பி காணப்பட்டன. இன்று அதே ஆலயங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன. காரணம் என்ன? தன்னிறைவு பெற்ற மனித வாழ்வு அல்லது நிறைவு என்று சொல்லலாம். பெரும்பான்மையான மேற்கத்திய நாடுகள் தன்னிறைவு பெற்ற வளர்ச்சியடைந்த நாடுகள். வாரத்தின் 5 நாட்கள் வேலை, வார இறுதி நாட்களில் வெளியூர் பயணம், வருடத்திற்கு ஓரிரு மாதங்கள் விடுமுறை, வெளிநாடுகளுக்கு சுற்றுலா, 60 வயதிற்கு மேல் ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு என மகிழ்ச்சியான வாழ்வு. குறை என்று எதுவும் இல்லை. எனவே எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இது இறைவனையும் சேர்த்துத்தான். இந்நிலையில் இத்தகைய தன்னிறைவு பெற்ற வாழ்வு அல்லது நிறைவு இறைவனையும் விழித்தள்ளுகிறது. இதனால் இறைவன் மேல் கொண்ட விசுவாசம் மெல்லச் சாகத் தொடங்கிவிட்டது. இதன் விளைவுதான் ஆலயங்களின் வெறுமை. அப்படியானால் விசுவாச ஆண்டு என்பது மேற்கத்திய நாடுகளுக்கு மட்டுமே என நினைக்க தோன்றுகிறதா? ஆலயங்கள் நிரம்பி வழியும் தமிழகம் போன்ற இடங்களை உள்ளடக்கிய இந்திய நாட்டிற்கு இவ்விசுவாச ஆண்டு பொருந்தாது என்று நினைக்க தோன்றுகிறதா? அப்படி நினைத்தால் அது மேலோட்டமான சிந்தனை. பல கோணங்களில் விசுவாச வாழ்வில் வளர இவ்விசுவாச ஆண்டு கொண்டாட்டம் துணை செய்யும் என்று எளிதான பதிலை சொல்லிவிட முடியும். அதே சமயம் மேற்கத்திய நாடுகளைப் போன்றதொரு விசுவாச வீழ்ச்சி நம்மையும் வெகு விரைவில் பாதிக்கும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டிய, உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருப்பதையும் உணர்கிறேன். உலக நாடுகளே பொருளாதார வீழ்ச்சியால் தடுமாறிக் கொண்டிருந்தாலும் இந்தியா பொருளாதார வீழ்ச்சியை சமாளித்து வருவது நாம் அனைவரும் நன்கறிந்ததே. இந்தியாவின் வளர்ச்சி மேற்கத்திய நாடுகளின் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறது என்பது நமக்கு பெருமையானதுதான். இதை தன்னிறைவு பெற்ற வாழ்வின் துவக்கம் என்று சொல்லலாம். இவ்வளர்ச்சியும் நிறைவும் மகிழ்ச்சியானதுதான். ஆனால் இந்த வளர்ச்சி இறைவன் தேவையில்லை, நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலைக்கு நம்மை கொண்டு சென்றுவிடக்கூடாது. இத்தகைய வாழ்வின் நிறைவு நமது விசுவாசத்தை வேரோடு பிரிங்கி இடிந்துவிடக்கூடாது. இத்தகைய நிறைவிற்கு இறைவனே காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை 13 மற்றும் 21 சுற்றர்கள் வழியாக இத்திருப்பாடல் ஆசிரியர் நினைவுபடுத்துகின்றார். தன் மன்றாட்டை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நமக்கு முன்மாதிரியாக விளங்குகின்றார்.
அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன்.
அன்பார்ந்தவர்களே, கத்தோலிக்க விசுவாசத்தின் வீழ்ச்சிக்கு மனித வாழ்வின் தன்னிறைவு என்பதை ஒரு காரணமாக சொன்னால், மனித வாழ்வின் விரக்தி மற்றொரு காரணம் என்று சொல்ல வேண்டும். அடிமேல் அடி மற்றும் துன்பத்திற்கு மேல் துன்பம் நம்மை வாழ்வின் விளிம்பிற்கு அழைத்துச் செல்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் அனுமதிக்கும் இறைவன் இருப்பதும் ஒன்றே இல்லாததும் ஒன்றே என்ற நிலைக்கு சென்று விடுகின்றனர் சிலர். வாழ்வின் தன்னிறைவு இறைவனை மறைக்க வைக்கிறதென்றால், வாழ்வின் விரக்தி இறைவனை மறுதலைக்க வைக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக பல தனி நபர்களும் குடும்பங்களும் தற்கொலை செய்து கொண்டன. இவைகளில் பெரும்பான்மையானோர் இறை நம்பிக்கையை இழந்து இனி ஒன்றும் செய்ய முடியாது என தங்களையே மாய்த்து கொண்டனர். இதுபோன்ற நெருக்கடியான நேரங்களில் நமது விசுவாசத்தை இழக்கக்கூடாது. மாறாக அதிகமாக இறைவனில் பற்றுறுதி கொள்ள வேண்டும் என திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். சொற்றொடர்கள் 10 மற்றும் 11.
வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர், ஆண்டோர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டனர், ஆண்டோர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன்.
அன்பார்ந்தவர்களே, வாழ்வின் விரக்தி மற்றும் நெருக்கடியான நேரத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற செய்திக்கு மெருகு சேர்க்க ஒரு சகோதரியின் வாழ்க்கை நிகழ்ச்சியை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கணவன், மனைவி, 2 மகன்கள் என்று அழகான அழகான குடும்பம். கணவர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர், மனைவி இல்லத்தரசி. இச்சகோதரி தினமும் வீட்டு வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு விவிலியம் வாசிப்பார். தூய ஆவியார் செபக்கூட்டங்களுக்கு செல்வார். தன் வாழ்வு நிகழ்வுகளை பெரும்பாலும் விவிலிய வாசகங்களோடு ஒப்புமைப்படுத்தி பார்ப்பார், பேசுவார். அவருடைய பல்வேறு துன்பங்களுக்கிடையிலும் இறைவன் தன்னோடு இருக்கிறார், அவர்தாம் தனக்கு எல்லாமே என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அது 2006 என நினைக்கிறேன். அப்போது அவர்களது மூத்த மகன் பொறியியல் இறுதியாண்டும் இளைய மகன் 6 வகுப்பும் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மாலை நேரத்தில் இளைய மகனுடைய சிறப்பு பயிற்சி வகுப்பு முடித்து தனது இரு சக்கர வாகனத்தில் அழைத்து வந்து கொண்டிருந்தார் ஆசிரியர். பாதி வழியில் ஒரு சாலை விபத்து. இளைய மகன் தூக்கி வீசப்பட்டான். எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனால் ஆசிரியருக்கோ தலையிலும் காலிலும், ஏன் உடல் முழுவதுமே பலத்த காயம். இச்செய்தியை கேட்ட அச்சகோதரிக்கு இடி விழுந்தது போலாயிற்று. அக்குடும்பத்தின் ஆணிவேர் அசைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழித்து ஆசிரியர் நடக்க ஆரம்பித்தார். சக்தி வாய்ந்த மருந்துகள் கொடுக்கப்பட்டதால் ஆசிரியர் தன் ஞாபக சக்தியை இழந்திருந்தார். எனவே விருப்ப ஓய்வு பெற்றார். இந்நிலையில் அக்குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க முடியவில்லை. அதுவரை தன் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு விவிலியம் வாசித்து இறைவன்தான் எல்லாமே என தன் வாழ்க்கை நிகழ்வுகளை விவிலிய வாசகங்களோடு ஒப்பிட்டு பார்த்த சகோதரி, அவரது குடும்பத்தின் ஆணிவேர் அசைக்கப்பட்டுவிட்ட அந்நேரத்தில் இறை நம்பிக்கையில் தளராது இருப்பதுதானே உண்மையான விசுவாசம்? ஆம், நான் கண்டேன், அதே விசுவாசம். இல்லை இல்லை, அதைவிட அதிகமான விசுவாசத்தை அச்சகோதரியினிடத்திலே கண்டேன். அவரை சந்தித்த போதெல்லாம் இதைத்தான் சொன்னார். ஆண்டவர் இருக்கிறார், அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார், எனவே எனக்கு கவலை இல்லை. அன்பார்ந்தவர்களே, அடுத்த சில மாதங்களில் சிறிது சிறிதாக ஆசிரியர் தன் நினைவாற்றலை பெற்றார். அடுத்த ஆண்டே மூத்த மகனுக்கு வட இந்தியாவில் வேலை கிடைத்தது. முன்பு இருந்ததை விட இப்போது செல்வச் செழிப்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்றனர். தன் நெருக்கடியான சூழலிலும் தன் விசுவாசத்தை இழக்காத இச்சகோதரி எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
கலக்கம் கொள்ளாதே,
திருப்பாடல் 118. இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.